நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும். வாழ்க்கையில் இன்ப துன்பங்களிலும் போக போக்கியங்களிலும் இருவருக்கும் சம உரிமை அளிக்கும் மாறுதல் அவசியமா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதில் உங்கள் மனைவிமார்களை நினைத்துக் கொண்டு யோசிக்காதீர்கள். உங்களுடைய செல்வ பெண்களையும் அன்பு சகோதரிகளையும் மனதில் கொண்டு யோசித்து பாருங்கள்.
ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் டு தி செகண்ட் சீசன் ஆஃப் கதை போமா வித் கார்த்திக், ஸ்பான்சர்ட் பை சிலை. எல்லாருக்கும் முதல்ல நான் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும். ஏன்னா கடந்த பல நாட்களாக என் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸோ எந்த ஒரு பதிவுகளுமே இல்லாமல் இருந்தது. பல பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னாச்சு, ஒய் யூ நாட் ஸோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி. முதல்ல நன்றி சொல்லிட்டேன். அடுத்து ஒரு மன்னிப்பும் கேட்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா பல்வேறு தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்னாலையும் வேலை பளுவின் காரணமாகவும் என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் தவிர்த்திருந்தேன், கொஞ்சம் விலகியிருந்தேன். ரொம்ப நன்றி, இந்த காலகட்டத்தில் எனக்கு பலரும் அன்பு செய்தீங்க, ரொம்பவும் நன்றியும் மன்னிப்புகளும். ஸோ ஒன்ஸ் அகெயின் வி ஆர் பேக் வித் தந்தை பெரியார் ஸ்பென்யன் அடிமையானால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் வந்து விதவைகள் நிலைமை, அதாவது கைம்பெண்கள் நிலைமை. ஸோ எப்போவுமே நான் வந்து இந்த எபிசோட்ஸை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லி தானே தொடங்கிக்கிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கான எபிசோடில் முதல்ல நான் கதை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா தந்தை பெரியாரே இந்த எபிசோட்குள்ளேயே, அதாவது இந்த அத்தியாயத்துக்குள்ளேயே ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ யா, இன்றைக்கான எபிசோட் விதவைகள் நிலைமை. இந்திய நாட்டின் ஆட்சி உரிமை இந்திய மக்களுக்கே கிடைக்கணும்னு அரசியல் சீர்திருத்தக்காரர்களும் இந்திய மக்களுக்குள்ளே இருக்கிற வகுப்பு பிரிவினையையும் சாதிய பிரிவினையையும் சாதி வேற்றுமையும் ஒளியணும்னு சமூக சீர்திருத்தக்காரர்களும் போராடுறாங்களே தவிர, இந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு பகுதியராக இருக்கிற பெண்கள் ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டும் அழுத்தப்பட்டும் வருவதை குறித்து எவருமே கவலை கொள்வதாக தெரியல. ஆணும் பெண்ணும் இயற்கையாகவோ சமுதாய வாழ்க்கை தன்மையினாலேயோ ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவர்கள் இல்லைங்கிறத அறிவுடைய உலகம் மறுத்தற்கு இயலாது. அங்க அமைப்புகளை தவிர்த்து அறிவுலையோ வீரத்திலையோ ஆண் பெண்களுக்கிடையில ஏற்றத்தாழ்வுகள் காண இயலுமா? இவ்வாறு இருக்க திமிர் பிடிச்ச ஆணுலகம் பெண்ணுலகத்தை தாழ்த்தி இழித்து அடிமைப்படுத்தி வருந்துதல் நியாயமாகுமா? இந்து மதம், அதாவது மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்ட வைதீக மதமான இந்து மதத்தில் ஆணுலகம் பெண்ணுலகுக்கு செய்யும் கொடுமை செயல்கள் பலவற்றில் இன்று நாம் விதவைகளை மட்டும் கவனிப்போம். உலக அனுபவம் எல்லாவற்றையும் நுகர்ந்து அழுத்து போயிருக்கும் பழுத்த கிழவனாயினும் தன் மனைவி இறந்து விட்டால் மறுமணம் செஞ்சுக்கிறான். அதுவும் தக்க பருவமும் எள்ளும் பொருந்திய இளங்கண்ணியர்களை தன் துணைவியா தேர்ந்தெடுத்துக்கிறான். இதை கேட்டோன்னே, யோ கிழவா, நீயே பழுத்த கிழடா இருக்கப்ப இளங்கண்ணிய தானையா கட்டிக்கிட்டேன்னு கேட்கும் அறிவு ஜீவிகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ஜஸ்டிஃபையெல்லாம் நான் செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் அப்படியே பொங்காமல் அடுத்து பெரியார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வாங்கடா சங்கி தம்பிகளா. ஆனால் ஒரு பெண் தன் கணவன் இறந்துட்டா 16 வயது கட்டழகியாக இருந்தாலும் உலக இன்பம் எதையும் சுவை தெரியாதவளாக இருந்தாலும் அவளோட இயற்கை புலன்களையெல்லாம் அடக்கிக்கிட்டு மனம் நைந்து வருந்தி சாகும்படி நிர்பந்திக்கப்படுவது என்ன நியாயம்? ஸோ சங்கித்தம்பிகளா, நம்ம கிழவன் என்ன சொல்கிறாருன்னா, கிழட்டு பயலானாலும் ஒரு பொண்ணை கற்ற உரிமை உனக்கு இருக்கும் பொழுது வாழ வாழ்க்கை இருக்க பொண்ணை மட்டும் ஏண்டா மொட்டையடிச்சு மூளையில் உட்கார வைக்கிறீங்க வெங்காயங்களா அப்படிங்கிறது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. முன்னொரு காலத்தில் கணவனை இழந்த பெண் கணவனோட உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்து வந்தது. பல போராட்டங்களுக்கு பிறகு ஆங்கிலேயரான வாரன் ஆஸ்டிங்ஸும் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சில இந்தியன் இன்டலெக்சுவல்ஸோட பெருமுயற்சியால் அந்த கொடும் கொலை வழக்கத்தை ஒழித்தனர். அப்பவும் இந்து ஆச்சாரம் அழிவதா கூக்குரல்கள் எழ நாளடைவில் அவை அடங்கி இந்தியாவை விட்டு அறவே மறைந்தது. ஆனால் விதவைகள் மனம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு இருக்க வழக்கம் உடன்கட்டை ஏறுவதை விடவும் கொடியதானது. விதவைகளின் கல்யாணத்தை பற்றி இவ்வாறு எழுதும்னா, எழுத்தளவோடும் பேச்சளவோடும் ஆதரிக்கின்றேனா, அன்றி செயலிலும் அதை ஆதரிக்கின்றேனா என்ற ஐயம் பல தோழர்களுக்கு உண்டாகலாம். இதன் பொருட்டேனும் எனது கருத்தை பிரதிபலிக்கும் செய்கையை கூற விரும்புகிறேன். ஸோ ஹியர் கம்ஸ் த குட்டி ஸ்டோரி. நான் கர்நாடக பலிஜனாயுடு வகுப்பில் பிறந்தவன். எனது வகுப்பார் பெண் மக்கள் முக்காட்டுடன் கோஷாவாக இருக்க வேண்டியவர்கள் எனவும், விதவா விவாகத்தை அனுமதிக்கப்படாத வகுப்பினர் எனவும் வழங்கப்படுபவர்கள். நான் பிறந்த குடும்பமோ அளவுக்கு மிஞ்சிய ஆசாரத்தையும் வைணவ சம்பிரதாயத்தையும் கடுமையாய் ஆதரிக்கும் குடும்பம். இப்படி இருந்த போதிலும் என்னுடைய 7வது வயதிலிருந்தே மக்களில் உயர்வு தாழ்வு கற்பித்தலையும், ஒருவர் தொட்டதை மற்றொருவர் சாப்பிடலாகாதென சொல்வதையும் நான் பரிகாசம் செய்து வந்ததோடு, எவரையும் தொடுவதற்கும் எவர் தொட்டதையும் சாப்பிடுவதற்கும் நான் சிறிதும் பின்வாங்கியதே கிடையாது. என்னை சிறு வயதிலிருந்தே எங்கள் வீட்டு அடுப்பங்கரைக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டாங்க. நான் தொட்ட சொம்ப என் தகப்பனார் தவிர மற்றையோர் கழுவாமல் உபயோகப்படுத்த மாட்டார்கள். எங்கள் குடும்ப ஆசார அனுஷ்டானங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் என்னை பார்த்து சாந்தியடைந்து விடுவார்கள். நாயக்கருக்கு அவர்கள் ஆசாரத்திற்கேற்றாற்போல்தான் ஒரு பிள்ளை என்றாலும் பிள்ளை நவமணியாய் பிறந்திருக்கிறது என்று சொல்லி பரிகாசம் செய்வார்கள். என்னுடைய 15ஆம் வயதிலே பெண் மக்களை தனித்த முறையில் பழக்குவதையும், அவர்களுக்கென சில கட்டுத்திட்டங்கள் ஏற்பாடு செய்வதையும் ஆண் மக்களின் அகம்பாவம் என்று நினைத்து வந்தேன். இவ்வாறு இருக்க என் தங்கை தனது இளம் வயதிலேயே ஒரு பெண் குழந்தையையும் ஒரு ஆண் குழந்தையையும் விடுத்து இறந்து விட்டார். இவற்றுள் அம்மாயி என்றழைக்கப்படும் என் தங்கையின் புதல்விக்கு 10வது வயதில் சிறந்த செல்வாக்கோடு ஒரு செல்ல கல்யாணம் செய்து வைத்ததோடு, கல்யாணம் செய்த 60ஆம் நாள் அப்பெண்ணின் கணவன் என்னும் 13 வயதுள்ள சிறு பையன் ஒரு நாள் பகல் 2 மணிக்கு விஷபேதியால் உயிர் துறந்தான். அவன் இறந்தான் என்ற செய்தியை கேட்டதும் அப்பெண் குழந்தை என் சகோதரியின் புதல்வி என்னிடம் ஓடி வந்து, "மாமா, எனக்கு கல்யாணம் செய்து வை என்று நான் உன்னை கேட்டேனா? இப்படி என் தலையில் கல்லை போட்டாயே" என்று ஓவென்று அலறிய சத்தத்தோடு என் காலடியில் மண்டையில் காயமுண்டாகும்படி திடீரென்று விழுந்தது. துக்கம் விசாரிப்பதற்காக அங்கு வந்திருந்த ஆண் பெண் உள்பட சுமார் 600-700 பேர்கள் அக்குழந்தையையும் என்னையும் பார்த்த வண்ணமாய் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தனர். எனக்கும் அடக்க ஒன்னா அழுகை வந்துவிட்டது. ஆனால் கீழே விழுந்து கிடந்த அந்த குழந்தையை நான் கையை பிடித்து தூக்கும் போதே, அதற்கு மறுபடியும் கல்யாணம் செய்து விடுவது என்கின்ற உறுதியுடனே தூக்கினேன். பிறகு அந்த பெண் பக்குவமடைந்த 1 வருடத்திற்கு பின் அதற்கு கல்யாணம் செய்ய நானும் என் மைத்துனரும் முயற்சி செய்தோம். இச்செய்தி என் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் எட்டவே, அவர்கள் இதை தங்கள் வகுப்புக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டது போல கருதி பெரிதும் கவலைக்குள்ளாகி நாங்கள் பார்த்து வைத்த 2 மாப்பிள்ளைகளையும் கலைத்தார்கள். முடிவில் என் மைத்துனரின் 2வது மனைவியின் சகோதரரை பிடித்து சரி செய்து எவரும் அறியா வண்ணம் பெண்ணையும் மாப்பிள்ளையையும், மாப்பிள்ளையை சென்னை வழியாகவும் பெண்ணை திருச்சி வழியாகவும் சிதம்பரத்திற்கு அழைத்து சென்று அங்கு கோயிலில் கல்யாணம் செய்வித்து ஊரிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. ஏனெனில் அவர்கள் போயுள்ள செய்தியை சுற்றத்தால் அறிந்ததால் ஏதாவது சொல்லி மாப்பிள்ளையை தடை செய்து விடுவார்களோ என்கின்ற பயத்தாலும், நான் ஊரில் இருந்தால் கல்யாணத்திற்காக வெளியூருக்கு போயிருக்கிறார்கள் என சந்தேகமிராது என்கின்ற எண்ணம் கொண்டுமே ஆகும். இக்கல்யாணத்தின் பலனாக 2-3 வருட காலமாக பந்துக்களுக்குள் வேற்றுமையும் பிளவும் ஏற்பட்டு சாதிக்கட்டுப்பாடு இருந்து பிறகு அனைத்தும் சரிபட்டு போயின. பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒத்து வாழ்ந்து ஓர் ஆண் மகவை பெற்றனர். ஆனால் சில காலம் வாழ்ந்த பின் அந்த 2வது புருஷனும் இறந்துவிட்டார். இப்பொழுது தாயும் மகனும் சேமமாயிருக்கிறார்கள். எவ்வளவோ இடருக்குள் அகப்பட்ட கல்யாணத்தை முடித்து வைத்தேன். என்றாலும் இன்னும் எனது வகுப்பில் 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட விதவை குழந்தைகள் சிலர் இருக்கின்றனர். பாவம், அக்குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் தீண்டத்தகாதார் போல் கருதி நடத்துவதை தினமும் பார்க்க பார்க்க பரிதாபமாயிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சா, பெண்கள்னு சொல்லும்போதே அவர்கள் அடிமைகள், ஆண் மக்களுக்கு அடங்கி போக வேண்டியவர்கள், கட்டுப்படுத்தி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற உணர்ச்சியையும் தாண்டி இந்த காரியத்தை செய்வதில் அவர்கள் ஒரு பெருமையும் அடைகிறார்கள். மனித சமூகத்தில் சிறி பகுதியான எண்ணிக்கையினருக்கு பிறவியிலேயே சுதந்திரம் இல்லை என்பது தானே இதன் பொருள். அரசியல் என்றும் சமூகவியல் என்றும் ஜனாச்சார சீர்திருத்தவியல் என்றும் பெண்கள் முன்னேற்ற இயல் என்றும் சொல்லிக்கொண்டு வேலை செய்யும் மக்களில் பெரும்பான்மையானோர் அவ்வேலையை தங்கள் வாழ்விற்கும் கீர்த்திக்கும் சுயநலத்திற்கும் உபயோகப்படுத்தி கொள்வோராக இருக்கிறார்களே தவிர, உண்மையில் விதவை பெண்களின் பேரில் அனுதாபம் கொண்டு உழைப்பவர்கள் அரிதினும் அரிதாகிவிட்டனர் என்று சொல்வதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். அன்றியும் இத்துறைகளிலும் சீர்திருத்தங்களிலும் பாடுபவர்களாய் காணப்படுவோரில் பெரும்பாலோர் தாங்கள் செய்யும் காரியம் சரியென்ற தீர்மானம் தங்களுக்கே இல்லாமல் உலகம் ஒப்புக்கு இவ்விஷயங்களுக்காக உழைப்பவர்களாக விளம்பரப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றே உணர்கிறேன். பெண்கள் விடுதலையையும் முன்னேற்றத்தையும் பற்றி பேசுவோர் பெரிதும் தங்கள் வீட்டு பெண்களை படுதாவுக்குள் வைத்து கொண்டும், விதவா விவாகத்தை பற்றி பேசுவோர் தங்கள் குடும்பங்களில் உள்ள விதவைகளை சிறையிலிட்டது போல் காவலிட்டும் விதவைத்தன்மையை காப்பாற்றி கொண்டும் இருக்கிறார்களே தவிர, உண்மையில் ஒரு சிறிதும் நடவடிக்கையில் காட்டுவதில்லை. உலகில் மனித வர்க்கத்தினருக்குள் இருக்கும் அடிமைத்தன்மை ஒழிய வேண்டுமானால் பெண்ணுலகை அடிமையாக கருதி நடத்தும் அகம்பாவமும் கொடுமையும் அழிய வேண்டும். அது அழிந்த நிலையே சமத்துவம், சுதந்திரம் என்னும் முளை முளைக்கும் இடமாம். இதற்கு விதவைகளுக்கு மறுமணம் செய்து கொள்ள உரிமை ஏற்படுத்துவதே முதல் காரியமாகும். தேசிய சர்வாதிகாரியும் வர்ணாசிரம பித்தும் பழமை பற்றும் மிக்குடைய தோழர் காந்தியும் இந்து விவாதங்களை பற்றி அநேக இடங்களில் பேசியும் எழுதியும் வந்திருக்கிறார். அவற்றுள் 1925 வருடத்தின் நவஜீவன் பத்திரிகையை படித்தால் உண்மை புலனாகும். அக்கட்டுரையில் சில பாகமாவது பாலிய விதவைகளை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது போன்ற இயற்கைக்கு விரோதமான பொருள் உலகில் வேறொன்றுமில்லை என்பது திடமான நம்பிக்கை. விதவைத்தன்மை என்பது எவ்விதத்திலும் ஒரு தர்மமாகாது. பலாத்காரத்தினால் நடத்தும் கைமை வாழ்வு பாவமானது. 15 ஒரு பாலிய விதவை தானாகவே விதவை வாழ்வை கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுவது அவ்விதம் கூறுபவரின் கொடூர சுபாவத்தையும் அறியாமையையுமே அது விளக்குகிறது என்று எழுதிவிட்டு, விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமென்பதாக உள்ளன்போடும் ஆவேச கிளர்ச்சியோடும் தோழர் காந்தி கூறிய வார்த்தைகள் சிலவற்றை ஈண்டு கவனிப்போம். அமைதியுடன் தங்களுடைய உண்மையான கருத்தை தங்களின் பெற்றோர் அல்லது போஷர்களான ஸ்திரீ புருஷர்களிடம் தைரியமாக சொல்லிவிட வேண்டும். அவர்கள் அதை கவனிக்காவிட்டால் தாங்களே ஒரு யோக்கியமான புருஷன் கிடைத்தால் விவாகம் செய்து கொள்ளட்டும். விதவைகளின் போஷகர்கள் இதை சரிவர கவனியாவிடன் பின்னால் பச்சாதாபப்படுவார்கள். ஏனெனில் நான் ஒவ்வொரு இடத்திலும் துராசாரத்தையே பார்த்து கொண்டு வருகிறேன். விதவைகளை பலாத்காரமாய் தடுத்து விதவைத்தன்மையை அனுஷ்டிக்க செய்தால் விதவைகளுக்காவது அல்லது விதவா தர்மத்திற்காவது மேன்மை உண்டாகவே மாட்டாது. இம்மூன்று தத்துவங்களும் நசிந்து வருவதை என் கண்களினாலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். பாலிய விதவைகளே, நீங்களும் உங்களை பலவந்தப்படுத்தி விதவைகளாக வைத்திருக்கும் ஸ்திரீ புருஷ வர்க்கங்களும் இதை அறிவீர்களாக என்று எழுதியுள்ளார். இந்து மதத்திலிருந்து எவரேனும் இரண்டொருவர் பிற மதத்திற்கு மாற்றப்பட்டால் இந்து மக்கள் தங்களுக்கு பெரும் துன்பம் நேரிட்டு விட்டதாக கருதி பரிதாபப்படுகிறார்கள். இதன் காரணம் என்ன? தமது சமயத்தில் இருவர் குறைந்து விட்டதால் இந்து சமூகத்திற்கே ஒரு பெரும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட்டுவிட்டது என்ற எண்ணத்தினால் இந்த இரண்டு நபருக்காக இவ்வளவு துக்கமும் துயரமும் ஏற்படுமானால் தற்காலம் நமது இந்திய நாட்டிலுள்ள 231,788 விதவைகள் சுமார் 500,000 அதிகம் பெருகியிருப்பவர் கல்யாணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை நடத்துவதாயிருந்தால் எத்தனை குழந்தைகள் பெறக்கூடும்? சராசரி மொத்தத்தில் 1/3 பெண்கள் 2 ஒரு குழந்தை வீதம் பெறுவதாக வைத்து கொண்டாலும் தடவை 1/87,726 குழந்தைகள் வீதம், வருடம் 10/438,631 பிரஜா உற்பத்தியை நாம் கெடுத்து கொண்டு வருகின்றோம். இது இரண்டொருவர் மதம் மாறுவதால் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக கருதுவோருக்கு புலப்படுவதில்லை. தன் பிறவிப்பயனையே நாடுதற்கில்லாது இன்பம் துய்த்ததற்கில்லாது அடங்கி வைக்கப்பட்டிருக்கும் 15 வயதிற்குட்பட்ட கைம்பெண்கள் 232,147 பேர் இருக்கிறார்கள் என்பதையும் கேட்க என் குலை நடுங்குகிறது. இத்தகைய படுமோசமான விதவைத்தன்மையை எந்த நாகரிக உலகம் ஏற்கும்? விதவைகளின் கொடுமையை நீக்க 100 வருடங்களாக ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரர், கோலாப்பூர் மகாராஜா, சுரேந்திரநாத் பானர்ஜி, விரேசலிங்கம் பந்துலு, மகாதேவ கோவிந்த ரானடே, வேமண்ணா, சர் கங்காராம் முதலிய அறிஞர்கள் பாடுபட்டுழைத்தனர். இதுபோழ்தும் இத்தகைய சீர்திருத்த துறையில் பல பாஞ்சால தலைவர்கள் இறங்கி உழைத்து வருகின்றனர். விதவா விவாக விஷயத்தில் பெருந்துயல் கொண்டிருந்த இந்தியா இப்பொழுது சிறிது சிறிதாகவாவது விழிப்புற்று விதவை மனத்தை ஆதரிக்க முன்வருவதும் சிலர் அது சம்பந்தமான பிரச்சாரம் செய்து வருவதும் விதவா விவாகத்தை ஆதரித்து சிற்சில நூல்கள் வெளிவருவதும் ஒரு நற்சகுனமென்றே கருத வேண்டியிருக்கிறது. தமிழ் மக்கள் இனி நாட்டின் நலத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் மனுஷிக ஜீவகாரண்யத்தையும் எண்ணி இவ்விஷயத்தில் முன்போன்று சிரத்தை குன்றிபிராது ஆங்காங்கே விதவா விவாக சபைகள் ஏற்படுத்தியும் பிரசங்கங்கள் செய்தும் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டும் விதவைத்தன்மையின் கொடுமையை ஒழிக்க முன் வருவார்களாக. இப்படித்தான் இந்த அத்தியாயத்தை தந்தை பெரியார் முடிக்கிறார். இந்த அத்தியாயத்தில் நான் பல்வேறு இடங்களை என்னுடைய எந்த ஒரு ஸ்கிரிப்டிங்கும் பண்ணாமல் தந்தை பெரியார் என்ன கிளியராக சொல்லியிருக்காரோ அதை அப்படியே உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினச்சி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வர முக்கால்வாசி ஸ்டேட்மெண்ட்ஸ் தந்தை பெரியாரனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அப்படியே இருக்கும். ஸோ இது போல் அடுத்தடுத்த எபிசோடில் எந்தெந்த ஃபர்னிச்சர்களை கண்டம் பண்ண போகிறாருன்னு நீங்கள் கேட்கணும்னா கிளிக் ஃபாலோ ஆன் ஸ்பாட்டிஃபை, டூ ஃபாலோவர்ஸ் ஆன் கதைப்போமா வித் கார்த்திக் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் silai.com SILAII அண்ட் ஃபைண்ட் தி இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் ஆன் அவர் டிஸ்கிரிப்ஷன். அன்டில் தென் பாய், ஸ்டே டியூன் வித் அஸ். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்குது கதைப்போமா வித் கார்த்திக்.
இப்படியா சிந்திச்சா எப்படி தோணுது அப்படி வேணான்னு நான் சொல்றேன். நான் எங்க பேசினாலும் என் பேச்ச நம்பாது, நான் சொல்ற முடியும் நடக்காது. ஆனா சிந்தி சிந்திச்சு உனக்கு என்ன தோணுது அங்க பிடிக்க நடந்துடும்.